ஹாய், ஹலோ எவ்ரிபடி, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்களோட ஹோஸ்ட் வேல், அண்ட் வெல்கம் பேக் டு யெட் அனதர் எபிசோட் ஆஃப் என்ன வாழ்க்கடா இது. ஆமாங்க, பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னாக்க போன எபிசோட் போட்டு 20 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அது பேர் என்ன, ஏன் உங்கள் போட்காஸ்ட் மட்டும் ஏன் மற்றவங்க மாதிரி டைமுக்கு வர மாட்டேங்குது, ஏன் மற்றவங்க மாதிரி கரெக்டாக பங்க்சுவலாக போட மாட்டேங்கிறீங்க அது இது அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க. அப்புறம் அவ்வளோ பெரிய ஆளா நீ அது இது அப்படின்லாம் கேட்காதீங்க. எனக்கே ஆக்சுவலாக ஷாக்கிங்காக இருக்குது. அந்த சாங்ஸ் இன் தமிழ் சினிமா அந்த எபிசோட் போட்டாலும் போட்டேன், திடீர்னு பார்த்தா ஏராளமான கமெண்ட்ஸ், நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க, நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, எனக்கே ரொம்ப உண்மையை சொல்லணும்னா சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை ஆரம்பிக்கும் போது யாருனாச்சும் கேட்க மாட்டாங்களான்ற ஒரு ஏக்கன்றதை தாண்டி நம்ம புலம்புறது புலம்போம், நம்ம பேசுகிறது பேசுவோம், யாராச்சும் கேட்கட்டும், நமக்கு பேசணும்னு தோணுது பேசுவோம் அப்படின்றதுக்காண்டி தான் ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையிலேயே இவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, இவ்வளோ லிசனர்ஸ் இருந்திருக்காங்கன்னா அதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம்தான். இது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைல இருக்க சக பாட்காஸ்ட் நண்பர்கள் அவங்களும் அவங்களுடைய ஸ்டோரியில் வந்து என்னை பற்றி இப்போ போட்டிருந்தாங்க, பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் பதில் சொல்ல விரும்புகிறேன், எதுக்கு என்னுடைய பாட்காஸ்ட் மட்டும் ஏன் டைமுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா, ஏன் என்னுடைய பாட்காஸ்ட் நான் எபிசோட் டைமுக்கு வர மாட்டேங்குதுன்னா, எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா, இதை பற்றியாச்சும் உண்மையிலேயே டாபிக் இருக்குதுன்னா தான் பேசணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கேன். சும்மா ஏதாச்சும் ஒன்று போடணுமே, வாரம் வாரம் ஒன்று போடணும், எப்பயாச்சும் அடிக்கடி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய மைண்ட் செட்டில் இல்லை. இப்போதைக்கு நம்ம போடுறது போடுவோம், உண்மையிலேயே எப்போ பேசணும்னு எனக்கு நினைக்குது, எப்போ நம்மளுடைய வாய்ஸ் அவுட் பண்ணணும் ஒப்பீனியனை அப்போ நம்ம மட்டும் பேசுவோம், அப்போ தான் நம்மளோட வேர்ட்ஸுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்காக ரெகுலராக போடுறவங்கள நான் வந்து குறை சொல்லலை, உண்மையை சொல்ல போனால் நான் ரொம்ப வியக்கிறேன் அவங்கள பார்த்து. எப்படி வாரத்துக்கு ஒரு பாட்காஸ்ட்டு, மாதத்துக்கு 4-5 பாட்காஸ்ட்லாம் போடுறாங்கன்னு உண்மையிலேயே ஐம் ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸாக தான் நான் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலேயே அவங்கள பார்த்து, நான் அவங்களுடைய திறமையை பார்த்தும் அவங்களுடைய கன்சிஸ்டன்சியை பார்த்து எனக்கு உண்மையிலேயே பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நானும் அவங்கள மாதிரி இருக்க முடிஞ்சால் நல்லா இருந்திருக்கும், பட் ஸ்டில் எஸ் நான் வந்து இதுதான் அவன் ரீசன் ஆக்சுவலாக நான் ஏன் போட்காஸ்ட் வந்து டைமுக்கு போட மாட்டேங்கிறேன் அப்படின்றது. இப்படியே பேசி அப்படியே ஃபுல் டைமிங் ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறியா அப்படின்றது உங்களுடைய மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப வளவள துணத்தோணு அப்படின்னு பேசாமல் இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம் வாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் திருப்பி மற்ற கும்பல் மாதிரி கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சுட்டான் இவனும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லைங்க, சும்மா இது ஆம்பளை ஏதாச்சும் ஆண் பாவம் அப்படின்ற அந்த டைட்டில் போட்டிருக்கேனே, இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி டாப்பிக்கே பேச போகிறேன். ஆண்களை பற்றி பேச போகிறேன். துப்பட்டை பொடுங்க தோழிஸ் அப்படின்ட்டு ஒரு பொண்ணுங்களை பற்றி ஒரு எபிசோட் போட்டிருந்தேன். அதனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபீமேல் சப்போர்ட் பண்ணுறவன், ஒரு ஃபெமினிஸ்ட்னா அப்படின்லாம் இல்லை, நான் ஒரு மாடரேட்டான பர்சன். எனக்கு வந்து எது பேசணும்னு தோணுதோ அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டும் கிடையாது, அதே சமயத்தில் நான் வந்து ஒரு பயங்கர வந்து ஆண் ஆதிக்கத்தை தூண்டுற மாதிரியான ஆளும் கிடையாது. ஸோ போன இதில் நான் வந்து ஃபெமினிசம் பற்றி பேசியிருந்தேன், இந்த இதில் நான் வந்து ஆண்களை பற்றி பேச போகிறேன். இப்போ இந்த இன்ட்ரோ மியூசிக்லேயே ஆம்பளை ஆம்பளை சாங் ஒன்று வந்திருக்கும், சாங் நல்லா இருந்தாலும் அந்த படத்தில் கிரிஞ்சான சில வசங்கள்லாம் வரும், மீசை வச்சவெல்லாம் ஆம்பளை இல்லை, நெஞ்சில் தில்லு இருக்கிறவன் தான் ஆம்பளை. ஸோ இந்த மாதிரியான சில கொஞ்சம் அறிவுஜீவிகள் ஜாஸ்தியாக யோசிக்கிற இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு கோபத்தை உண்டாக்கி இந்த ஒரு எபிசோடே என்னை பண்ண வச்சுச்சு. ஸோ மீசை வச்சவன் தான் ஆம்பளை, மீசை வச்சவன்லாம் ஆம்பளை இல்லை, நெஞ்சில் தில்லு இருக்கவன் தான் ஆம்பளை அப்படின்னாக்க, ஆம்பளைனா எப்போவுமே வந்து தில்லாக இருக்கணும், இதுதான் ஒரு ஆம்பளைக்கான ஒரு ரிக்குயர்மெண்ட்டாக, இல்லை ஒரு ஆணாக இருக்கணும்னாக்க இவ்வளோ பெரிய ஒரு தில்லான ஒரு மனுஷனாக இருக்கணுமா, பெண்கள்னால் வந்து இந்த தில்லு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டீரியோடிப்பிக்கலான ஒரு சில வசனங்களும் ஸ்டீரியோடிப்பிக்கலான ஒரு சில நம்ம சோஷியல் நார்ம்ஸும் தான் என்னை வந்து இந்த எபிசோட் பண்ண வைக்குது. ஸோ நம்மளுடைய சோஷியல் நார்ம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது, இந்த சோஷியல் நார்ம்ஸ்லாம் எப்போடா வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்களை பற்றியான ஒரு சோஷியல் நார்ம்ஸே கிடையாது, இந்த மாதிரி இருந்திருந்தே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஆம்பளம் தான் பெண்களை விட பவர்ஃபுல் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இருந்த டைம் அது. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குதுனாக்கா, இந்த சமீப காலத்தில் உமன் எம்பவர்மெண்ட் வந்தது ஒரு விஷயத்தில், ஒரு விதத்தில் நான் ரொம்ப உண்மையிலேயே நல்ல விஷயம், நானும் அதை வரவேற்கிறேன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுனாக்கா, ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம வந்துட்டுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அதாவது இவ்வளோ நாள் வந்து த மார்ஜினலைஸ்டு ஒரு டார்கெட்டட், அதாச்சும் வந்து மெஜாரிட்டி தான் மைனோரி, அதாச்சும் டாமினண்ட்டாக இருந்த ஆண்கள் தான் வந்து பெண்களை வந்து அடக்குமுறையில் அடியில் ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயமாக மாறி இருந்துச்சு. ஆனால் இப்போ எந்த மாதிரி ஆகிட்டு இருக்குதுனாக்க, உண்மையிலேயே வந்து பெண் முன்னேற்றமும் வந்துட்டுருக்குது, விச் ஐ ரியலி என்கரேஜ். அதே சமயத்தில் ஆண்களுக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களும், ஆண்களை வந்து நம்மளை அறியாமலே ஆண்கள்னால் இப்படி தான், ஆண்கள்னால் அப்படி தான் நடந்துக்கணும், ஆண்கள்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சில சோஷியல் ஸ்டிக்மாஸ்குள்ளே நம்ம வந்து தள்ளப்படுறோமோ, அந்த ஒரு நார்ம்ஸை நம்மளும் அக்செப்ட் பண்ணிவிட்டு. சி, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது வேறு, அடையாளம் காட்டுறது வேறு, அதை அக்செப்ட் பண்ணுறது வேறு. இப்போ நம்ம என்னன்னாக்க, ஒரு பிரச்சனை இருக்குன்றதே பார்க்காம நம்ம அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் இருக்கோம். ஆண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, ஆண்கள்னால் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டுட்டோம். அதை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி பேச விரும்புகிறேன். இதில் நான் முதல்ல பேச வேண்டிய இஷ்யூ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து இப்போது உடலுடைய உறுப்புகள், உடல் அங்கங்கள், அதாச்சும் வந்து இப்போ ஒரு ஆண்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க உனக்கு எந்த மாதிரியான ஒரு மனைவி வேணும் அப்படின்ட்டு, அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுடைய ஒரு உடல் உறுப்பையும் வர்ணித்து இந்த மாதிரி இருக்கணும், அவள் உடல் உறுப்பு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கே கேட்கும்போது சி இது என்னடா இவன் இந்த மாதிரி பேசுகிறான், இந்த மாதிரி சீப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குதுன்னா, இப்போ இந்த ஒரு சில யூடியூப் சேனல்லாம் பார்த்தாலே தெரியும்ல, அவனுங்க வந்து மைக்கு தொங்க போட்டு போயிடுவாங்க, போய் கேட்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஆண் வேணும், உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுனா ஆண் எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு பெண்கள்லாம் நிறைய இப்போது என்ன நடந்துகிட்ருக்குதுன்னா, பெண்கள்லாம் எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஆண்னா மீஸ் இருக்கணும். இப்போ நீ ஏனானாலும் கூட இப்போ நடுற நீ ஆனாவோ இல்லை அந்த கருப்பழனியை பண்ண சொல்லியோ, ஆண்னா நல்லா மீச இருக்கிற ஆம்பளையாக வேணும், எனக்கு தாடி இருக்க ஆம்பளையாக வேணும் அப்படின்றாங்க. ஸோ மீசையும் தாடியும் இப்போ ஒரு ஆண்களுக்கான ஒரு அடையாளமாக மாறிப்போச்சு அப்படின்றது இல்லை, இது காலங்காலமாகவே இருக்குது. சோஷியல் ஸ்டிக்மாஸ் அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன், காலகாலமாகவே இருக்கிற ஒரு இன்பில்ட் இன்ஹரண்ட் ஒரு தாட் ப்ராசஸ் அபவுட் ஆண் அப்படின்னா என்னன்னாக்கா, ஆண் நல்ல மீச தாடி இருக்கிறவன் தான் ஒரு நல்ல ஆம்பளை, ஒரு கம்பீரத்தை இது பண்ணுது, வீரத்தை இது பண்ணுது. இல்லை எனக்கு புரியல ஆக்சுவலாக என்னன்னாக்கா, ஒரு ஆணுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு ஆணுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது ஒரு பர்சனல் ஒரு ஆதங்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஜிப்ஸி படத்தில் வர ஜீவா மாதிரி தான் எனக்கு இருக்கும், கிருதாலாம் ஏதோ ஒரு மாதிரி தான் வரும், வரலும் சி என்ன இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுது டங்கு வளரும், அதாச்சும் கிருதாலாம் ஒரு மாதிரி சரியாக வளராது எனக்கு. இந்த கலகலப்பு படத்தில் மனோபால ஒரு மாதிரி வருவார்ல, அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நான் கிருதாவை ஷேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அப்படி தாடி வளர்ந்தாலும் அது ஜிப்சி படத்தில் வர ஜீவா மாதிரி தான் வளரும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை வச்சு தான் எனக்கு கலாய்ப்பாங்க, ஜிப்சி ஜீவா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, அதாச்சும் ஆணுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று, அதாச்சும் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என் கட்டுப்பாட்டிலே இல்லை, நான் என்ன தான் நினச்சாலும் எனக்கு அவ்வளோதான், வளராதுன்னா வளராது அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆம்பளைனா இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஆம்பளை, இதுதான் அவனுடைய மேட்சோனஸ், இதுதான் அவனுடைய அது இது அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னாக்க, ஏன்டா ஏன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன்று இப்படி இருந்தானா ஒரு அது நல்ல விஷயம், அது இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவன் வேணும், இந்த மாதிரியான ஒரு நல்ல பார்த்துக்கிறவன் வேணும் எனக்கு, அந்த மாதிரி சொல்லுங்களேன். அதை விட்டுக்கிட்டு அது என்னது மீசை வச்சவன் வேணும், தாடி வச்சவன் வேணும்னா அப்போ எங்களுக்கெல்லாம் வளர மாட்டேங்குதுரா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று ஒரு ஒரு இனத்துடைய ஒரு ஜெண்டருடைய ஒரு ரெப்ரசன்டேஷனை நம்ம மாற்றுறோம்னாக்க அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே நம்ம ரொம்ப நாளாக அடங்கிட்டுருக்கோம் அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ரெண்டாவதாக வந்து இதை பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னாக்க, விஸ்மயா அவங்க இந்த பேர் வந்து நம்மள நிறைய பேருக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்குற ஒரு பெயராக கூட நமக்கு இருக்கலாம். அந்த பெயர் துக்கத்தை உண்டாக்கலான்னு அந்த பெயரை சுற்றி நிகழ்ந்த சம்பவங்களும் அதை பற்றி ஏற்படுத்திய அந்த நியூஸ் நியூஸும் நம்ம எல்லாருக்குமே உண்மையிலேயே ஒரு துக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையது. அது என்னன்னாக்க, விஸ்மயா யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். ஸோ கேரளாவில் சேர்ந்த இந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய கணவன்னாலையும் மாமியார்னாலையும் வரதட்சணை தொல்லையால் மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி டார்ச்சர் அனுபவித்து சூசைட் பண்ண ஒரு பெண்மணி தான் விஸ்மயா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்மணி. இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, வரதட்சணையாக வந்து ஏதோ காரோ பைக்கோ ஐம் நாட் டூ ஷுர் அபவுட் தட், வரதட்சணை தரேன்னு சொல்லிட்டு தராமல் இருந்ததுனால இந்த மாதிரியான ஒரு ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அவளை தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை பார்த்த உடனே நம்மள எல்லாருக்குமே மனசாட்சின்னு இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே வந்து கோபமும் ஒரு அரௌத்திரமும் தோன்றது யதார்த்தம். இது வந்து எல்லாருக்கும் வர ஒரு உணர்வு தான். ஆனால் இப்போ என்ன நம்ம இதை உணர தவறுறோம்னாக்க, இந்த மாதிரி நம்ம வந்து வரதட்சணை தப்பு அப்படின்ற உணர்ற நமக்கு இன்னொன்று ஒரு சோஷியல் நார்ம் நம்ம கல்ச்சரில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது தப்புன்னு ஏன் வந்து தோண மாட்டேங்குது அப்படின்றது தெரில. என்னன்னாக்க, இப்போது பெண்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு பைக் ஓட்டுற பையன் தான் வேணும், அந்த பையனுக்கு நல்ல பைக் இருக்கணும், நான் கட்ட போகிற மாப்பிள்ளை வந்து நல்ல வீடு இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், நல்ல ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கணும். நமக்கு என்னன்னாக்க, இதுவும் ஒரு விதமான வரதட்சணை அப்படின்றது நமக்கு தோணலையா? அதாச்சும் கேட்டு வர்றது மட்டும்தான் வரதட்சணையா? நம்ம இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்ககிட்ட தான் போகணும், இது இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பே முதல்ல ஒரு பணம் குறித்த எதிர்பார்ப்பு தானே. நம்ம எல்லாம் எதுக்கு வரதட்சணையை எதிர்க்கிறோம்? ஏன்னா வந்து ஒரு இது பண்ணாதான், இந்த ஒரு டிக் பாக்ஸை நீ வந்து செக் பண்ணால் மட்டும்தான் நான் உனக்கு பொண்ணை எடுத்துப்பேன் உங்கள் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இதுவும் கிட்டத்தட்ட. வரதட்சணை அப்படின்றது வந்து உனக்கு இதெல்லாம் இருந்தால் நான் உனக்கு பொண்ணை கொடுக்குறேன், உனக்கு நான் என் பையனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது அதே சைடு அதே மாதிரி அந்த சைடில் பெண்கள் வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு பைக்கு நல்ல ஸ்டைலில் பைக் ஓட்டினா அவங்க வந்து சொல்லும் போது கூட அதை வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆசையை காட்டாமல் மாப்பிள்ளை சும்மா ஸ்டைலாக இருக்கணும், அதுதான் அவருக்கு அழகு அப்படின்னு வாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டைலில் பைக் ஓட்டுற மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி பணக்கார வீடு இருக்கிற ஒரு மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரி இருக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி இருக்கிற ஒரு பையன் தான் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும், என்னோடய ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இதுவும் ஒரு விதமான தவறு தானே. ஏன், கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாகுங்க, இக்கனாமிக்காக ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு பையன் தான் வேணும், இக்கனாமிக்காக அந்த பையன் இந்த மாதிரி சாதிச்சிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கறது அதுவும் ஒரு விதமான ஒரு ஆண்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் தானே. இந்த மாதிரியான ஒரு ஆம்பளை தானே கட்டுறேன் அப்படின்னு சொல்லப்போனால் இது ஒரு விதமான வரதட்சணையாக நமக்கு தெரிய மாட்டேங்குதா அப்படின்றது தான் எனக்கு செகண்டாக இருக்கிற ஒரு கவலையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று விஷயம், நான் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த மேல் ஸ்டீரியோ டைப்ஸில் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறது என்னன்னாக்கா வந்து செக்ஷுவல் அப்யூஸ். இது வந்து உண்மையிலேயே யாருனாச்சும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னாக்கா இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தவறான ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துச்சுனாக்கா நம்ம ஆண்கள் எல்லாருமே கோவப்படுறோம், அதை எதிராக நம்ம வந்து உண்மையிலேயே வருத்தவும் படுறோம், அசிங்கப்படுறோம், என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து அருவறுப்பாக இருக்குது. நமக்கு இது சி ஆண்கள் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு அருவறுப்பு நமக்கு தூண்டுது. ஆனால் என்னன்னாக்க, நம்ம என்ன பண்ண தவறுறோம் அப்படின்றாக்க, இந்த விஷயம் ஒரு பெண்களுக்கு நடக்கும்போது அவ்வளோ கோவப்படுறனாம, இதே இது ஒரு ஆண்களுக்கு நடக்கும்போது, நான் சமீபத்தில் கூட இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ நான் வந்து பார்ட் டைமாக நான் வந்து ஒரு மெடிக்காக இருக்கேன் நான். ஸோ அப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து சொன்னான், அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அதாச்சும் என்னன்னாக்க வந்து அவன் வந்து அவனுடைய மேல் அதிகாரி ஒரு லேடியை வந்து அவனை அடிக்கடி வந்து தகாத இடத்துல தொடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். அது சொல்லும்போது அதை நான் யோசித்து பார்க்கும்போது தான் எனக்கே தோணுச்சு, இந்த மாதிரியான ஒரு சில மீம்ஸில் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னாக்க வந்து ஸ்டாண்டப் காமெடிஸ்லேயும் சரி மீம்ஸ்லேயும் சரி, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண் வந்து தவறாக நடந்துக்கும் போது நம்ம என்ன அதுக்கு எப்படி அதை ஃப்ரேம் பண்ணுறோம் இந்த சொசைட்டியில் அப்படின்னாக்க, டே மச்சக்காரன்டா நீ, பா அதிர்ஷ்டக்காரன், ஏய் அதிர்ஷ்டசாலிடா, வா உனக்கும் அந்த பொண்ணு, உன் பின்னாடியும் அந்த பொண்ணு வழியுதா. அதாச்சும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டாக்க அது அவ்வளோ தவறாக கண்டிக்கிற ஒரு சமுதாயம், எதுக்கு ஒரு பெண் ஒரு ஆணை தவறாக தொட்டாங்களோ இல்லை தவறாக நடந்துக்கிட்டாலோ அதை நம்ம வந்து ஒரு கேலி செஞ்சு அதை வந்து ஒரு நகைப்புக்குள்ளான ஒரு விஷயமாக நம்ம மாற்றணும் அப்படின்றது நினைக்கும் போது எனக்கே இப்போ வந்து அது ரொம்ப தவறாக தோணுது. இப்போது சமீப காலத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு தாட் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு விஷயம் வந்து ஒரு ஆணுக்கு நடக்கும்போது மட்டும் அது வந்து ஒரு நகைப்புக்குள்ள ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. ஏன் இது நம்ம ஏன் சமமாக பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்றது தெரில. பெண்ணுக்கு நடக்கும்போது நம்ம அவ்வளோ கோவப்படுறோம்ல, அந்த கோபம் நியாயமானது, அதே கோபம் தான் நியாயப்படி இந்த சமயத்துலேயும் இந்த தருணத்துலேயும் வரணும். ஆனால் நம்ம அது என்ன பண்ணுறோன்னாக்க, ஒரு நகைப்புக்குள்ளான ஒரு காரியத்துக்கு நான் காரியமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அது ரொம்ப ரொம்ப தவறான செயலாக நான் வந்து பார்க்குறேன். எனக்கு உண்மையிலேயே அதுவும் ரொம்ப ஒரு வருத்தத்துக்கு வருத்தம் அளிக்குது. அதனால தான் இந்த எபிசோடை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியாக நான் இது மட்டும் பேசி ஆகணும். ஆச்சும் ரொம்ப நாளாக காலங்காலமாக நம்ம பழக்கப்பட்டது, ஈவன் எனக்கும் கூட ஒரு ரொம்ப ரொம்ப எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னாக்க, பாய்ஸ் டோன்ட் க்ரை அப்படின்ற அந்த லாஜிக். பாய்ஸ் டோன் க்ரை இது மாதிரி படம்லாம் பேர் வந்துருக்கு, பாய்ஸ் டோன்ட் க்ரைனு. பாய்ஸ் டோன்ட் க்ரைனா பாய்ஸ் வந்து அப்போ குழந்தையாக பிறக்கும்போது அம்மாவுடைய கருவிலிருந்து நம்ம வந்து வெளியே நம்மளை எடுக்கும்போது நம்ம வந்து அழாமல் இப்போ என்ன பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டு இருப்போமா, சிரிச்சிட்ருப்போமா, அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம புரியல. எனக்கு நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் தான், ஆண் என்பவர்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கும் அழுக, சந்தோஷம், துக்கம், இந்த ரஜினி முத்துல சொல்லுவார் அக்கண்ணா, இந்த சிரிப்பு, தும்மல், முத்தம், அந்த மாதிரி தான் அழுகையும் எதர்ச்சையாக வர்றது, தற்செயலாக ஒரு அதுவாக வர்றது. அதை நம்ம நிப்பாட்ட முடியாது. அச்சச்ச அச்சச்ச கச்சச்ச கச்சச்ச தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய உள்ளிருந்து வர ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி, இல்லை நீ ஒரு ஆம்பளை, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து ஒரு தவறான ஒரு, இப்போ வரைக்கும் நிறைய பெற்றோர்கள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து எனக்கே ரொம்ப வந்து வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது. நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் 7 வயசில் இருக்கும்போது, நான் வந்து ஒரு 7, 8, 9 வயசு இருக்கும், எனக்கு தெரில நான் ஆக்சுவலாக எவ்வளோ வயசுன்னு. ஒரு காம்படிஷனில் நான் வந்து செலக்ட் ஆகலை, என் ஒரு காம்படிஷனில் நான் செலக்ட் ஆகலை. அதே சமயத்தில் அது எப்படின்னா ஒரு பேச்சு போட்டி மாதிரி, அதே சமயத்தில் வந்து என் ஒரு இன்னொன்று கிளாஸ்மேட் அந்த பொண்ணும் செலக்ட் ஆகலை அந்த காம்படிஷனுக்கு. ஸோ அந்த பொண்ணு தான் டாப் கிளாஸில் எப்போவுமே டாப்பாக வர பொண்ணு மாதிரி. ஸோ நான் அது செலக்ட் ஆகலை, ஸோ அந்த பொண்ணும் செலக்ட் ஆகலையா. ஆனால் நான் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த வயசில் நடந்துருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸில் அழுதுனா எல்லாருக்கும் கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி அழுதுட்டோம் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்ல, அந்த ஒரு கூச்சத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இது என்னன்னாக்க, அப்போது என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து சொன்னாங்க, ஏன்டா அந்த பொண்ணே அழலை, அப்புறம் நீ எதுக்கு அழுகிற அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு பொண்ணு அழாமல் இருக்கும்போது நம்ம எதுக்கு அழணும், நம்ம ஒரு ஆம்பளை நம்ம எதுக்கு அழணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அழாமல் இருந்தேன். இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்டில்டான ஒரு மெமரி இருக்கும், ஆம்பளைன்னா அழக்கூடாது, ஆம்பளைன்னா அழக்கூடாதுன்னு. சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் வந்து இந்த சமுதாய கட்டமைப்பால் இந்த ஒரு பழக்கத்துக்கு உள்ளடங்கிட்டாங்க. ஸோ வயசானப்புறமும் ஆம்பளைன்னா அழக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே பாதி பேர் வந்து அவங்களுடைய அந்த துக்கத்தை உள்ளே அடைச்சி வச்சு, அடைச்சி வச்சு அழுகையை வராமலே வச்சுருக்காங்க. இது எனக்கு இப்போ வரைக்கும் புரியாத ஒரு கான்செப்ட். ஆண்களும் மனிதர்கள் தான், அழறதுனா அழுவாங்க, சிரிக்கிறதுனா சிரிப்பாங்க. அழுகை வந்து வீரத்துடைய வெளிப்பாடு கிடையாது, ஆம்பளைங்கன்றது ஒன்று வீரங்க கிடையாது. ஒரு வீரன்றவன் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்கிறது மிக தவறான விஷயம். தயவு செஞ்சு ஒரு ஒரு ஜெண்டரையும் நம்ம வந்து குளோரிஃபை, இப்போது ஆணாக இருக்கிறது ஒரு பெருமைனா அப்போ பெண்ணாக இருக்கிறது பெருமை இல்லையா? இப்போ பெண்ணாக இருக்கிறது தான் பெண்ணுன்னு சொல்கிற நீ பெருமைப்படணும், கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அப்போ ஆணாக இருக்கிறது கம்பீரம் இல்லையா? இது எல்லாமே ஒரு பயாலஜி, இது எல்லாமே ஒரு நேச்சர். நேச்சரை நேச்சராக பாருங்கள், நேச்சரை குளோரிஃபை பண்ணாதீங்க, அதுதான் என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் நம்மளுடைய நேச்சருக்கு எதிராக நம்மளே ஒரு புது ஸ்டீரியோ டைப்ஸையும் ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டாக்காதீங்க, இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த எபிசோட் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு நோக்கமும் கூட அதான். தட்ஸ் இட் ஃபார் டுடே, இதுதான் இன்றைக்கான எபிசோடு. இன்றைக்கி கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் பேசின மாதிரி எனக்கே தோணுது. சீரியஸாக பேசுனா காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணாதீங்க யாரும், இல்லை காமெடியாக பேசுனா சீரியஸாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க. ஸோ இவ்வளோ தான் பேச விரும்பினேன்னா. ஸோ அதான், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு டெலிகிராமில் இல்லை இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு பதிவு செய்யுங்க. நான் தான் உங்களோட ஒஸ்டிவிலன் சைனிங் ஆஃப். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம், அதோட உங்களிருந்து வெளிப்படுறது ஒஸ்டிவிலன். பாய்.